ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் 441வது நம. கௌலமார்க்க தத்பர செய்விதாய நமஹ. ஸ்ரீவித்யா உபாசனையில் சமய மதம், கௌல மதம், மிஸ்ர மதம் என்ற மூன்று மதங்கள் உண்டு. அதில் கௌலவ முறையில் ஈடுபட்டவர்களால் வழிபடப்பட்டவள், அவர்களுடைய வம்ச பரம்பரை அதாவது குலம் மூலமாக கிடைத்த உபாசன மார்க்கம், அதன் மூலமாக அம்பாளை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே சமய மதம், கௌல மதம், மிஸ்ர மதம் என்ற மூன்று மதம் சொல்லப்படுது. சமய மதமானது சுகர், வசிஷ்டர், சனகர், சனந்தனர், சனந்த்குமாரர் இவர்களின் சம்ஹிதைகள் வைதிக மார்க்கத்தை கொண்டது. இது சமய மதம் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது சமயாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வைதிகர்களால் மட்டும் அனுசரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மிஸ்ர மதம். மிஸ்ர மதம் என்பது சந்திரகலை. இதில் சமய மதம், கௌல மதம் இரண்டும் கலந்திருக்கு. இந்த முறைக்கு எல்லோருமே அதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது இரண்டாவது மதம் முடிந்தது. அடுத்தது மூன்றாவது மதமான கௌல மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌல மார்க்கம். இந்த கௌல மார்க்கம் 64 தந்திரங்களால் சொல்லப்பட்டது. இது மிகவும் நுண்ணிய தத்துவங்கள் உள்ளது. இந்த முறையில் பஞ்சமகாரங்கள் அப்படின்னு 5 மகாரங்கள் பிரத்யட்சமாக உபயோகப்படுத்தப்படும். சாதாரணமாகவே இவைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை சிறிது சிறிதாக அந்த பஞ்ச மகாரங்களிலிருந்து பிரித்து மேல்நிலைக்கு சேர்க்க வேண்டும் என்னும் அபிப்பிராயம் தான் இந்த பஞ்ச மகாரங்கள் பூஜையில் உபயோகப்படும் பொருட்களாக அனுமதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இவைகளை பல கடினமான சடங்குகளால் பரிசுத்தம் செய்து தேவதைக்கு அர்ப்பிக்கும் மனோபாவத்துடன் இவைகளை உபாசகர்கள் உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த கௌல மார்க்கத்தில் அந்த தந்திரங்கள் சொல்கிறது. இது கத்தி முனையில் நடப்பதற்கு சமம் என்றும் அந்த தந்திரங்களே கூறுகின்றன. தேவதைக்கு அர்ப்பிக்கும் மனோபாவம் இல்லாவிட்டால் உபாசகன் மிகவும் தாழ்ந்த நிலைக்கு போவான். ஆகையால் இது கத்தி முனையில் நடப்பது போல், புலியின் கழுத்தை கட்டி கொள்வது போல், பாம்பை அணிவது போலும் பயங்கரமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறையை அனுசரிப்பவர்களுக்கு புலனடக்கம் முக்கிய விசேஷமான குணமாக இருக்க சொல்கிறது. மற்றவர்களால் புலனடக்கம் இல்லாதவர்கள் இதை செய்ய முடியாது. இந்த குணங்கள் இல்லாதவர்கள், சபல சித்தம் உள்ளவர்கள் அனர்த்தத்தையே அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த கௌல மார்க்கம் அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது. ஆனால் அந்த நுண்ணிய தத்துவங்கள் உள்ளடங்கிய அந்த கௌல மார்க்கமானது பஞ்ச மகாரங்கள் அம்பாள்கிட்ட அர்ப்பிக்கும் மனோபாவத்துடன் அர்ப்பித்து அந்த உபாசனையை பண்ணணுமா, தன்னுடைய சுயலாபத்திற்காகவோ சுயநோக்காகவோ இந்த மகாரங்களை யூஸ் பண்ணக்கூடாது, அதை பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொருள்பட இங்கே கௌல மார்க்கமானது மிகவும் சிறந்தது. அந்த கௌல மார்க்க முறையில் ஈடுபட்டவர்களால் வழிபடப்பட்டவள் அப்படிங்கிற பொருள்பட கௌல மார்க்க தத்பர செய்விதாயினம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம குமாரகணநாதாம்பாயை நம. முருகனுக்கும் கணபதிக்கும் தாய், அதாவது முருகன் விநாயகர் இவர்களின் தாயாக உருவப்படுத்தப்படுறார். மாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மதனை பழிக்கும் அழகு உடையவர் முருகன். அதனால் குமாரன் அப்படின்னு அழைக்கப்படுறார். குமாரர் வந்து அகங்காரத்திற்கு தேவதை. வராக புராணத்தில் விஷ்ணு அல்லது சிவன்னு சிவ ஆகமத்தை சொல்லப்படுறார். அவா புருஷன். தாமரைக்கண்ணியான லக்ஷ்மி அல்லது உமா இவர்கள் அவ்வியக்தம் சொல்லப்படுறார். இந்த புருஷன், இந்த அவ்வியக்தம் இவர்களின் சேர்க்கையால் அகங்காரம் ஏற்படுகிறது. இது குகன் சேனாபதி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அகங்காரம் உள்ளவர்களை கட்டுபவள். இந்த முருகனுக்கும் கணபதிக்கும் தாயாக இருப்பவள் அப்படிங்கிற பொருள்பட குமாரகணநாதாம்பாயை நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாம துஷ்டியை நமக, அதாவது திருப்தியுடன் இருப்பது என்பதை ரூபமாக உடையவள். இது முதல் 7 நாமாக்களில் துஷ்டி முதலிய குணங்கள் சொல்லப்பட்டு அவைகள் அம்பாளுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. இவைகள் சந்தோஷம், செழுமை, ஞானம், தைரியம், சாந்தி, மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணம், க்ஷேமம், காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசம். இந்த அம்சங்கள் யாரிடம் காணப்பட்டாலும் அவர்கள் அம்பாளுடைய கிருபையை விசேஷமாக பெற்றவர்கள் என்று அறிய வேண்டும். அதனால் இங்கு இந்த விஷயங்கள் சொரூபமாக அம்பாளுடைய சொரூபமாக இருப்பதாக சொல்லப்பட்டு அம்பாள் எப்பொழுதும் இந்த 7 விதமான மங்களமான விஷயங்களில் பொருந்தியிருக்கா, அந்த 7 விதமான மங்களமான விஷயங்கள் அம்பாளிடம் பொருந்தியிருக்கு அப்படிங்கிற பொருள்பட திருப்தியுடன் இருப்பது என்பதை ரூபமாக உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தோடு துஷ்டியை நமக அப்படிங்கிற நாமா அம்பாள் விளங்குறா. அடுத்த நாமா புஷ்டியை நமக, அதாவது புஷ்டி ரூபகமாக இருப்பவள், செழுமையாக சமிருத்தியாக உடல் நிறைவு, அதாவது அங்கங்கள் தாதுக்கள் இவைகள் தேவின்றி நிறைவு பெற்றிருக்கும் நிலையுடன் கூடியதாக இருப்பதையே ரூபமாக கொண்டவள். இது போன நாமாவோட பொருத்தி பார்க்கணும். போன துஷ்டி புஷ்டி இந்த இரண்டு நாமாக்களையும் சேர்த்து நம்ம பொருள்பட இங்கே பார்க்கணும். இந்த செழுமையான சமிருத்தியோட உடல் நிறைவோடு அங்கங்கள் எந்த விதமான தேய்வும் இன்றி நிறைவாக இருக்கான் அப்படிங்கிறத புஷ்டி ரூபமாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட புஷ்டியே நமக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாமா மத்தியை நமக, அதாவது மதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி அறிவு ரூபமாக இருப்பவள். முன்பு கூறிய 443வது நாமாவின் விளக்கத்தோடு பார்த்தாக போகங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் புருஷனுக்கு அறிவு ஒரு அளவுகோலாக இருந்து கொண்டு பகுத்தறியும் சக்தியை கொடுக்கிறது, ஆகையால் அதற்கு மதி என்று பெயர் அப்படின்னு வாயுபுராணம் சொல்கிறது. அம்பாள் மதி ரூபமாக இருப்பது சுதசங்கீதத்தில் கூறப்படுறது. அனுபவத்தினால் ஏற்படும் அறிவு என்ற பெயருடைய விலை, எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவளை, வேதங்களை அறிந்தவளை, கருணை நிரம்பியவளை, ஆனந்தத்தை தருபவளை, விஷ்ணு முதலியவர்களால் சேவிக்கப்பட்டவளை, சிவையை நாம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இங்கே அம்பாள் மதி ரூபமாக, அதாவது புத்தியும் அறிவும் அம்பாள் ரூபமாக இருப்பதாக பாவனையாக இங்கே ஒரு பொருள்பட மத்தியை நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறார். இப்படியாக இங்கே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள்லாம் அம்பாளை கௌல மார்க்கத்தில் வழிபடக்கூடிய ஒரு சூட்சும சக்தியாகவும், குமாரன் அதாவது முருகனுக்கும் கணபதிக்கும் தாயாகவும், திருப்தியுடன் இருப்பது என்ற ரூபமாக இருப்பதாகவும், புஷ்டி ரூபமாக இருப்பதாகவும், நிறைந்த மதி புத்தி அறிவு ரூபமாக இருப்பதாகவும் உருவப்படுத்தி வசனியார் வாக்கியர்கள் ரொம்ப அழகாக வர்ணனையாக இந்த நாமாக்களில் விவரித்து சொல்லியிருக்கா. அந்த நாமாக்களை மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.